நம்பிக்கைக்காக நம் வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:25-37. லூக்கா 10:25-35. ஒருவேளை இந்த பேசேஜ் ஒரு பெரிய பேசேஜ், நம்ம ஒருவேளை படிக்க வேணாம். இருந்தாலும் இந்த இன்றைய ஓமை த பேரபிள் ஆஃப் குட் சமாரியன், நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் என்கிற ஓமை. ஒருவேளை நம்மளாம் சிறு வயது முதல் கேள்விப்பட்ட மிக எல்லாருக்கும் பிரபலமாக தெரிந்த ஒரு ஓமை, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், கிறிஸ்துவை அல்லாதவர்களும் கூட இந்த ஓமையை பல்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தி அவர்கள் பேசுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த ஓமையினுடைய சாராம்சம் ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 37வது வசனம் சொல்கிறது, லூக்கா 10:37. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இயேசு சொன்ன ஓமையினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்னவென்று சொன்னால், இரக்கம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஓமையினுடைய சாராம்சம். சுருக்கமாக சொன்னால் இந்த ஓமை 25வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது, 37வது வசனத்தில் முடிகிறது. 25வது வசனத்தில் இயேசுவிடம் ஒரு நியாய சாஸ்திரி, ஒரு லாயர் ஒரு கேள்வி கேட்கிறான். இயேசுவிடத்தில் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்கிறாரு, சுருக்கமாக நீ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறா, அதை நான் சிறு பிராயம் முதல் என்ன செய்கிறேன், அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயன்படுத்துகிறேன், அல்லது அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறான். அப்போ இயேசு அவனுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதை நிதானமாய் உத்தரவு சொன்னேன், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பா என்று சொல்கிறார். உடனே அவன் என்ன சொல்கிறான், அதற்கு அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்க நினைக்கிறான். சில நேரங்களில் நாம் கூட நம்மக்கிட்ட ஒன்று இல்லைனாலும் இருக்கிற போல நடிக்க ஆரம்பிப்போம் அல்லவா, அது போல் அவனும் தன்னை ஒரு பெரிய நீதிமான் போல, நான் தான் கரெக்டாக சொல்லிட்டேனே, நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். அப்போ இயேசு கிறிஸ்துவால ஒரு ஓமையை சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்க்கையின் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்குறான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு மனிதன் இருந்தான், அவன் எருசலேமை விட்டு எரிகோவை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு போகிறான். போகிற பாதை ஒரு கரடுமுரடான ஒரு பாதை. அந்த பாதையில் அங்கே திருடர்கள் வந்து அவனை அடித்து அவனுடைய ஆடையை பிடுங்கி கொண்டு அவனிடம் இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு குத்துயிரை விட்டுவிட்டு போகிறார்கள். அந்த வழியாக முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான், பிரீஸ்ட். ரெண்டாவது லேவியன் வருகிறான், ஒருவேளை அவன் உதவி அசிஸ்டன்ட் பிரீஸ்ட். மூணாவது அந்த பக்கம் சமாரியன் வருகிறான். சமாரியன் வந்தவுடன் மனதுருகிறான், கிட்ட வரான், காயங்களை எண்ணெய் திராட்சை ரசத்தை பூசுகிறான், காயத்தை கட்டுகிறான், அவருடைய வாகனத்தில் ஏற்றுகிறான், சத்திரத்துக்கு கொண்டு போனான், பராமரிக்கிறான். அடுத்த நாள் அவனை அந்த சத்திரக்காரனிடம் ஒப்படைத்து விட்டு அதுக்குரிய பணத்தையும் கொடுத்து விட்டு அவன் புறப்பட்டு சென்றான். இதுதான் ஓமை. இப்போ நம்முடைய சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இந்த ஓமையில் நம்ம சமாரியர்களை குறித்து முதல்ல சிந்திக்க போகிறோம். இந்த சமாரியர்கள் யார், ஏன் இந்த சமாரியன் இவ்வளவு ஒரு நல்ல குணம் படைத்தவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம ஒரு சில காரியம் பார்க்கணும்னா, எருசலேமிலிருந்து எரிகோ என்பது ஏறக்குறைய ஒரு 3,300 அடி பள்ளமான ஒரு எல்லை, ஏறக்குறைய 17 மைல் தூரம் எருசலேமிலிருந்து எரிகோ. மிகவும் ஒரு குறுகலான அல்லது கரடுமுரடான ஒரு பாதை. அதிகமாய் மக்கள் அந்த பாதையில் பிரயாணம் பண்ண பயப்படுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகின்ற பாதையில் அதிகமாய் திருடர்களுடைய பயம் அந்த காலத்தில் இருந்தது, எனவே அங்கே பயப்படுவார்கள். இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் அந்த வழியாக பிரயாணப்பட வேண்டியது அநேகருக்கு கட்டாயமாக இருந்தது. இந்த சமாரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாரி இந்த ஓமையில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நியாய சாஸ்திரியை குறித்து கூட பார்க்கலாம். அந்த நியாய சாஸ்திரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாயர், அவங்கெல்லாம் வந்து சதுசேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஓமைக்கு பேரே நல்ல சமாரியன். அதனால் இந்த சமாரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு காலத்தில் யூத ஜனங்களாக இருந்து அந்நிய ஜனங்களோடு திருமணம் செய்ததினால் ஒரு கலப்பினமாய் உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் சமாரிய இனம். ஒரிஜினல் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கலப்பின மக்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அதை தேவர் பர்வட்ட ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் மதமும் அது ஒரு கலப்பினம் உள்ள ஒரு மதமாக மாறியது. இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் தேவனை ஆராதித்தால் அவர்கள் கெர்சீம் என்கிற மலையின் மீது தேவனை ஆராதிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஆகமங்கள் கையில் கொடுக்கப்பட்டது. அதே ஆகமங்களை சமாரியர்கள் அவங்களும் வச்சிருந்தாங்க. ஆனால் நாம் வைத்திருக்கிற வண்ணமாக அல்ல, அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக மாற்றி அவர்கள் அதை படித்து கொள்வார்கள். அதே ஆகமங்கள் தான் அவங்ககிட்ட இருந்தது. ஆனால் நம்ம வச்சிருக்கிற போல இல்லை, அதை வேறு விதமாய் மொழிபெயர்ப்பு செய்து வைத்திருந்தார்கள். இயேசுவின் காலத்தில் இந்த யூதர்கள் சமாரியர்கள் பாதையில் கூட நடக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சமாரியன் கிராமம் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால் வேறு வழியாகத்தான் யூதர்கள் போவார்கள். சமாரியனோடு கூட எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளவே அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூதரும் சமாரியரும் இன்றைய காலகட்டத்தில் எப்படி நம்ம புரிந்து கொள்ளலான்னா, எப்படி நம்ம பார்க்கின்ற இன்றைய அரேபியரும் இன்றைக்கு இருக்கிற யூதரும் எப்படி வருடம் முழுவதும் சண்டை போடுகிறார்களோ அதே போல ஒரு நிலைதான் அந்த நாட்களில் சமாரியர்களும் யூதர்களும் இருந்தார்கள். கலப்பினமானதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதை தான் நம்ம பார்க்குறோம். எனவே இந்த சமாரியர்கள் எந்த காரணத்தை கொண்டும் யூதனோடு கூட எந்த உறவும் வைக்க மாட்டாங்க, யூதனோடு பேசவும் மாட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் இந்த யூதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூதன் கீழே விழுந்து கிடக்கிறான். அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பது யூதன். ஆனால் அவனுக்கு உதவி செய்தவன் ஒரு சமாரியன். அப்போ நம்ம முதலாவது இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சமாரியர்களை குறித்து நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக சிந்திக்கலாம். அதுக்கு முன்னே பொதுவாக மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கு, அல்லது மனிதன் எப்படி சிந்திக்கின்றான் அப்படின்னு சொன்னால், மூன்று விதமாய் மனிதனை நம்ம இந்த உவமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, மற்றவனுக்கு இருப்பது எனக்கு என்று, எனக்கு தேவை என்று சிந்திக்கிற மனிதன், அவன் தான் கள்ளன். அடுத்தவனுக்குரியது அடுத்தவனுக்கு என்றும், தனக்குரியது தனக்கு என்றவன் சிந்திக்காமல் அடுத்தவனிடம் இருப்பதையும் சிந்திக்க நினைத்த மனிதனை நம்ம இந்த ஓமையில பார்க்கிறோம். அவன் ஒரு கள்ளன். இதனுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களை அபகரிக்க அல்லது அடுத்தவர்களுக்குரிய பொருளை எப்பொழுதெல்லாம் மனிதன் ஆசைப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த ஓமையில் வருகிற அந்த கள்ளனை போல நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது ஒரு வித மக்கள் உண்டு, எனக்குரியது எனக்கு மட்டும் என்று சிந்திக்கிற மக்கள். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே வழியாக நடந்து வந்த ஆசாரியன் மற்றும் அந்த லேவியன், இவர்களுடன் காணப்பட்ட ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஒரே மனநிலை தான் பெற்றிருந்தார்கள். கீழே ஒருவன் குத்துயிராய் கிடக்கிறான், அவனுக்கு நான் என்ன செய்யறது, பார்த்தார்கள் விலகி சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எனக்குரியது எனக்கு என்று நான் நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் ஒரு ஆசாரியனாக அல்லது ஒரு லேவியனாக மாத்திரம்தான் இருக்கின்றேன். மூன்றாவது ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனநிலை உடையவன் என்று கேட்டால், எனக்குரியதையும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் ஆயத்தமாய் உள்ள மனிதன். அவன்தான் சமாரியன். ஓ, சமாரியனுடைய அந்த ஆட்டிடியூட் அல்லது அவனுடைய குணம் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், தன்னிடம் இருப்பதை மற்றவரோடு கூட பகிர்ந்து கொண்டு அதை அவன் அதிலே மகிழ்ச்சி அடைகின்றான். ஒருவேளை தன்னிடம் இருக்கின்ற எபிலிட்டி, அவனுடைய நேரம், அவனுடைய ரிசோர்ஸ், அவனிடம் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கொடுப்பதற்கு அவன் தன்னையே என்ன செய்கிறான், தியாகமாய் அங்கே பயன்படுத்துகிறான். எனவேதான் அந்த இந்த ஓமைக்கு நாம் நல்ல சமாரியன் என்று சொல்கிறோம். ஒருவேளை இந்த மூன்று விதமான மக்களில் பல நேரங்களில் நாம் கூட ஏதாவது ஒரு பக்கம் நம்ம என்ன செய்கிறோம், சாய்ந்து விடுகிறோம். நம்ம விரும்புகிறோம், நமக்குரியதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாமும் கூட என்ன செய்கிறோம், எனக்குரியது எனக்கு இருக்கட்டும், நான் ஏன் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நாம் விலகி செல்கிறோம். ஆனால் இந்த ஓமையில் இந்த சமாரியன் தனக்குரியதையும் மற்றவர்களுக்கு என்று சிந்தித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓமையில் சமாரியனிடம் காணப்பட்ட மிக முக்கியமான குணம் என்ன குணம்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரஸ், தன்னிடம் இருப்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிட்டான். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்மளால் ஜெனரஸாக இருக்க முடியல அப்படின்னு கேட்டால், நம்ம சொல்கிறோம் ஒருவேளை நம்மிடம் இருக்கின்ற பல குறைவுகளை நாம் நினைக்கின்றோம். ஒரு மனிதன் ஜெனரஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெனரஸா மாறுகிறான் என்று சொன்னால் நம் வேதத்திலே சில உண்மைகளை நம்மால் பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா முதல் காரியம், நம்ம ஜெனரஸா இருக்கணும்னா ரெஸ்பாண்ட் த நீட்ஸ் அரவுண்ட் யூ. முதல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட அலுவல்கள் மத்தியில் நாம் பார்க்கின்ற பல சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை சுற்றிலும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய கண்களையும் நம்முடைய காதுகளையும் நாம் அடைத்து கொண்டு நம்ம நினைக்கிறோம் எல்லாம் சரியாக உலகம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சொல்லி. ஆனால் ஜெனரஸ் எப்போ நமக்குள்ள வருகிறது என்று சொன்னால், முதலாவது நாம் கண் திறந்து நம்மை சுற்றிலும் உள்ள தேவைகளை நாம் பார்க்கும் பொழுது அப்போதான் நம்மால் என்ன செய்ய முடியும், ஜெனரஸாக இருக்க முடியும். ரெண்டாவது, நம்மை சுற்றிலும் நம்ம ஜெனரஸாக இருக்கணும்னா ரெஸ்பாண்ட் வித் கம்பேஷன், அதாவது மன உருக்கத்தோடு அல்லது மன இரக்கத்தோடு நாம் உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். இயேசு இந்த ஓமையில் பார்க்கிறோம், இந்த இவன் என்ன செய்தான், முதலாவது தன்னை சுற்றிலும் ஒரு மனிதன் அங்கே கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தவுடன் சமாரியன் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யவில்லை, ஓடி போகவில்லை, அந்த இடத்துல நின்று விட்டான். அதுதான் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தவுடன் முதலாவது பார்ப்பது. இரண்டாவது காரியம், அவன் என்ன செய்தான், அந்த மனிதனுக்கு அருகிலே செல்லுகின்றான். ஹி ஹேட் கம்பேஷன். அவனுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் அவனுடைய அன்பு. அவனுடைய அன்பு என்ன செய்ததுன்னா அவனை அந்த இடத்தை விட்டு போக அனுமதிக்கவில்லை. அவனுடைய அன்பு என்ன செய்தது, ஒரு மனிதன் இப்படி குத்துயிராய் கிடக்கிறானே, நான் அவனை கண்டிப்பாக என்ன செய்வேன், அவனுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வேன் என்று சொல்லி அங்கே நின்றான். அவன் அங்கே இருந்த அவனுடைய பாரத்தை அவன் பார்க்கின்றான். அவன் மீது இவன் கரிசனை கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சுற்றி திரிந்தார் என்று சொன்னால், ஹீ மூவ்ட் வித் கம்பேஷன், மனதுருக்கத்தோடு கூட சுற்றி திரிந்தார். ஜனங்களை பார்க்கிறாரு, இவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி மனதுருகுகிறார். பார்வையற்றவனை பார்த்தவுடன் மனதுருகுகிறார். குஷ்டரோகியை பார்த்தவுடன் மனதுருகினார். இதே போல வேதத்தில் பல சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மனது உருக்கம்தான் அங்கே என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்மை மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்வதற்கு தூண்டுகிறது. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஜெனரஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பாண்ட் ப்ராக்டிக்கல் ஹெல்ப், அதாவது செயல்முறைப்படுத்தப்பட்ட உதவியை நாம் அங்கே அவன் செய்வதை பார்க்கணும். செயல்முறைப்படுத்துகிறான், அவனுக்கு அந்த மனிதனுக்கு உதவி செய்யணும் என்கிற எண்ணத்தோடு கூட நிறுத்தி விடாமல் தன் வந்த வாகனத்தை விட்டு இறங்குகிறான். அவனுக்கு அருகில் போகிறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய தூண்டுகிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நாம் ஜெபிக்கின்றோம், நல்லது தான், ஆனால் நம்முடைய ஜெபத்தோடு கூட நாம் நிறுத்தி விடுவோம் என்று சொன்னால் அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் ஹெல்ப் என்ன செய்வதில்லை, நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான், ப்ராக்டிக்கலாக அவனுக்கு என்ன செய்கிறான், போய் அவனை சுத்தம் பண்ணுறான், காயம் கட்டுகிறான், அவனை தன்னுடைய வாகனத்தில் தூக்கி கொள்ளுகிறான். அவனுக்கு அடுத்த நிலைக்கு அவனை என்ன செய்கிறான், அழைத்து செல்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த சமாரியன் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த ஜெனரஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பாண்ட் வித் ஃபாலோ அப். அவனுக்கு என்ன பண்ணுறான், அவனை கூட்டு போய் அவனை வச்சுட்டு அவனை அந்த சத்துரக்காரனிடம் ஒப்படைத்து விட்டு அடுத்து என்ன சொல்கிறான், இவனை நீ நல்லா பராமரித்துக்கொள், இந்த ஒரு ரெண்டு பணம் உனக்கு நான் தருகிறேன். ரெண்டு பணம் என்று சொன்னால் ஏறக்குறைய அந்த நாளில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் சம்பளம் ஒரு பணம். அப்போ ரெண்டு பணம் என்று சொன்னால் ஏறக்குறைய ரெண்டு நாள் சம்பளம், இன்றைய கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு $200 ஏறக்குறைய நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு ₹12,000 அவன் என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்காக கொடுக்கிறான். கொடுத்து விட்டு நான் திரும்பி வரும்பொழுது நான் என்ன செய்வேன், இவனை பார்ப்பேன், நீ என்ன செய், அது வரைக்கும் இவனுக்கு தகுந்த இவனுக்கு நீ என்ன செய்யணும், மருத்துவம் பார் என்று சொல்லி அவனிடம் விட்டு செல்கிறான். ஒருவேளை இந்த தொடர் நிகழ்வு தான் நம்ம இன்னைக்கு நீங்களும் நான் இந்த சமுதாயத்தில் செய்வதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொள்கிறார். முதலாவது நம்முடைய சூழ்நிலைகளை நாம் என்ன செய்யணும், கண் திறந்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது காரியம், மனதுருக்கத்தோடு கூட நெருங்க வேண்டும். மூன்றாவது ப்ராக்டிக்கல் ஹெல்ப் பண்ணணும். நான்காவது காரியம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, நல்ல நண்பன் என்று தான் இயேசு இந்த சம்பவத்தை சொல்கிறார், பிறன் என்று முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா இவர்களில் அந்த வசனத்தை படிங்க, லூக்கா 10 36 வசனம்.
இப்படி இருக்க
அவனுக்கு நெருக்கமானவன் யார் அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை நம்ம இந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கும் போது, யார் நமக்கு நெருக்கமானவர், யாரை நாம் நண்பனாக வைத்திருக்கிறோம், அல்லது நான் எப்படிப்பட்ட நண்பனாக இந்த உலகத்தில் இருக்கிறேன். இப்போ நல்ல சமாரியன் ஒரு நல்ல நண்பனாய் மாறிட்டான். யாருக்கு? புத்துயிராய் அங்கே கிடந்த மனிதனுக்கு நல்ல நண்பனாக ஆசாரியன் மாறவில்லை, லேவியன் மாறவில்லை. ஆனால் இந்த இந்த சமாரியன் நல்ல ஒரு பிறனாக, ஒரு நண்பனாக மாறினான். அப்ப நல்ல நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வேதம் அதற்கு நிறைய உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் நல்ல நண்பன் அப்படின்னா, நம்முடைய சிந்தனையில நல்லா பேசணும், நல்லா சிரிக்கணும், ரெண்டு பேரும் இணைந்து ஏதாவது ஒரு காரியம் செய்து விட்டால் நல்ல நண்பன் என்று சொல்லி. நல்ல நண்பனை குறித்து வேதம் நமக்கு சில உண்மைகளை கற்றுக் கொடுக்குது. முதலாவது, நல்ல நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவனுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறவன். நீதிமொழிகள் 3:28 வசனம் சொல்லுது, தன்னுடைய நேரத்தை மற்றவனுக்கு கொடுக்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நேரமே இல்லை, நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல நண்பன் என்ன செய்கிறான்னா, நீதிமொழிகள் 3:28 வசனம்
பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா அவளுக்கு முதல் நேரம் கொடுக்கணும். அதாவது இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொல்லி அவளை தள்ளி விடாமல், தன்னால் முடிந்ததை உடனடியாக செய்கின்றோம் தெரியுமா. அதாவது இப்போ நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு காரியம் கேட்டால் உடனே நம்ம செய்கிறது ஒன்று இருக்கும். சில நேரங்களில் நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன், நாளைக்கு செய்வேன் என்று சொல்லுவோம். சில காரியங்கள் நான் யோசித்து சொல்றேன்றோம். அப்போ நம்ம அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்க விரும்பவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அவர்களை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த நல்ல நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்காக தன் நேரத்தை கொடுக்கிறவன். மேக் டைம் இன் யுவர் பிஸி ஷெட்யூல். நமக்கு நிறைய ஒரு பிஸியா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், அதற்கு நடுவில் நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். அது எந்த விதமாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்குரிய உதவியாக இருக்கலாம். நாம் நம்முடைய நேரத்தையும் நாம் அவர்களுக்கு முதலாவது கொடுக்கணும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நண்பனாக இருக்கணும்னா, டோன்ட் ஃப்ளீ வென் சேஞ்ச் ஆக்கர்ஸ். ஒரு கடினமான சூழ்நிலை வந்தவுடன் பிரிந்து ஓடுகிறவன் நல்ல நண்பன் அல்ல. இந்த உலகத்தில் சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தால் போதும் உடனே என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க. நம்ம எப்படி அவங்களை நல்ல நண்பன் என்று சொல்ல முடியும்? இப்போது இந்த நல்ல சமாரியன் வாழ்க்கையில் அவன் கடினமான வாழ்க்கை சூழலில் இருக்கும்பொழுது ஒருவன் அவன் அருகில் வந்து அவனுக்கு என்ன செய்கிறான், உதவி செய்து அவன் தன்னால் முடிந்ததை செய்து அவனை என்ன செய்கிறான், காப்பாற்ற நினைக்கிறான் அல்லவா. அதை தான் வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 27:10 வசனத்தில் சொல்கிறது, ஓடி போகிறவன் அல்ல, மாறாக அவனுக்காக நின்று உதவி செய்கிறவன், அவன் பக்கமாக நின்று பேசுகிறவன். நீதிமொழிகள் 27:10 பார்த்தீங்கன்னா, உன் சிநேகிதனையும் உன் தகப்புடைய சிநேகிதையும் விட்டுவிடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரர் வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரர்களும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. ஏனென்று சொன்னால் உன்னுடைய நண்பன் உன்னோடு கூட நிற்பான். நல்ல நண்பன் கடினமான நேரத்தில் கூட இருப்பான். அதுதான் ஒரு நல்ல நண்பனுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அப்போ நான் ஒரு நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், கடினமான நேரத்தில் நான் அருகில் நிற்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, டோன்ட் டேக் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் கிராண்டட். நண்பனை தன் லாபத்திற்காக பயன்படுத்துகிறவன் நல்ல நண்பன் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா, நண்பர்களை தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துவார்கள். எப்படிப்பட்ட காரியம் கேட்டிங்கன்னா, அதாவது எனக்கு தேவைன்னா எனக்கு நண்பன் வேணும், எனக்கு தேவையில்லைனா விட்டு விடுதல். இது நல்ல நண்பனுக்குரிய அடையாளம் அல்ல. அதே சங்கீத இங்கே நீதிமொழிகள் அதையும் ஞானி மிக தெளிவாய் ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு. நீதிமொழிகள் 25:17 வசனத்தில் சொல்றாரு, இல்ல 25:17, உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் என்ன செய்யாத, கால் வைக்காதே என்று சொல்றான். அப்போ இவன் என் நண்பன் என்று சொல்லி அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓவராகவும் நம்ம போய் அவனை என்ன பண்ண பயன்படுத்தக்கூடாது, அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அப்போ நண்பனுக்கு என்கிற அந்த எல்லையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லையில் என்ன செய்யணும், நண்பனை வைத்து பாதுகாக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஒரு நல்ல நண்பன் தான், அதுக்காக எந்த நேரமும் அவனை போய் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நான் எப்படி இருக்கணும்னா, மற்ற என்னுடைய நண்பனை என்னுடைய சுய லாபத்திற்காக அல்லது என்னுடைய சுய இன்பத்திற்காக நான் அவனை பயன்படுத்தக்கூடாது. அவனை சுதந்திரமாக இயங்குவதற்கு, அவன் சுதந்திரமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நண்பனுக்கு நண்பன் பக்கமாக இருக்கணும். ஒருவேளை நண்பன் வந்து எதிர்கொள்கிற சூழ்நிலை கடினம் என்று சொன்னால், நான் நண்பன் பக்கமாக இருந்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 17:17 விதமாய் சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனிலும் உதவுவனே சகோதரன் பிறந்திருக்கிறான். பார்த்தீங்கன்னா சிநேகிதன் எல்லா காலங்களிலும், அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நண்பன் பக்கமாக நிற்க பழகி கொள்ள வேண்டும். நிறைவாக பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நண்பன் யாருன்னா, முகஸ்துதி செய்பவன் அல்ல, சிநேகிதனை நேரடியாக என்ன செய்கிறான், கண்டிக்கிறவன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் நண்பனுக்காக எதையும் செய்கிறோம் சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு தவறு ஒரு நண்பன் செய்தால் கூட அதை என்ன செய்வதில்லை, நண்பன் அதை கண்டிக்க மறந்து விடுகிறான். பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 29:5 சொல்கிறது, பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். முகஸ்துதி, சில பேர் பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படின்றதுனால அப்படியே உயர்த்தி உயர்த்தி அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பண்ணக்கூடாது. அவன் நல்ல நண்பன் அல்ல. அதற்கு மாறாக நல்ல நண்பன் எப்படிப்பட்டவனா, அதே 27 நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 மிக அழகாக சொல்கிறது, அவன் என்ன செய்கிறான்னு பாருங்கள், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களும் வஞ்சகமானவைகள். அப்போ சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானதுனா அவன் என்ன செய்கிறான், டைரெக்டாக கண்டிக்கிறான், இது தவறு, இது சரியல்ல, இது உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமாக உனக்கு அது ஒத்து போகாது என்று சொல்லுகிறவன் தான் நல்லதொரு நண்பனாக இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் இந்த ஓமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்று சொன்னால், நான் ஒரு நல்ல நண்பனாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த நல்ல நண்பன் தான் தேவன் என்னை பிறனாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அறிமுகம் செய்து வைப்பார். ஆசாரியனையோ அந்த லேவியனையோ அல்ல, மாறாக அங்கே சமாரியனே பிறனாய் மாறினான். காரணம் என்னன்னா, அவனுடைய அந்த குணம், அவன் தன்னை இணைத்து கொண்ட விதம் அங்கே என்ன செய்ததுன்னு கேட்டால், அந்த நல்ல சமாரியனாய் அவனை அந்த நாளில் காப்பாற்றுவதற்கு உதவி செய்தது. இந்த இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஓமையை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்த ஓமையை வந்து ரொம்ப அழகாக நம்ம பயன்படுத்தலாம். நல்லதொரு சுவிசேஷம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வேத வசனத்தின் இந்த ஓமையின் அடிப்படையில் நீங்களும் நானும் செஞ்சால் இந்த உலகத்தை சந்திப்பது வெகு தூரத்தில் அல்ல. இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜனங்களையும் ஆண்டவரண்டை சீக்கிரமாய் நம்மால் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும் என்பதற்கு இந்த ஓமை ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கிறது. எப்படி ஒரு நல்ல எவாஞ்சலிசம் அல்லது எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் எவாஞ்சலிசம் சுவிசேஷம் நடைபெறும் அப்படின்னு கேட்டால், இந்த ஓமையிலிருந்து நம்ம பார்க்கிற காட்சி என்னென்னா, லூக்கா 10:33 வாசியுங்கள். முதலாவது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, முதல் காரியம் உங்களுக்கும் எனக்கும் தேவை அவ்விஷன். முதலாவது ஒரு விஷன் தேவை. இந்த மனிதன் பிரயாணமா வருகிறான், அவன் எத்தனையோ மனதில் அவனுக்கு ஒரு வேலை இருந்திருக்கும், அவன் அந்த வழியாய் போகிறவன் வேணான வேலைக்கு போல, அவன் ஏதோ ஒரு வேலைக்காக என்ன செய்கிறான், தன்னுடைய கழுதையின் மீது அவன் பிரயாணப்பட்டு போகிறான். போகின்ற வழியில் அவருடைய கண்கள் தேவையுள்ள மனிதனை கண்டது. ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விளை நிலம் எல்லாம் எப்படி இருக்கிறது, அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். விளை நிலம் எல்லாம் அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறதை பார்க்கின்ற கண்கள் தேவை. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் தேவை உள்ளவர்களை பார்க்கின்ற கண்கள் நமக்கு தேவை. நம்ம பல நேரங்களில் பார்க்க தவறிவிடுகிறோம். வி மஸ்ட் ஹாவ் எ விஷன் ஆஃப் த லாஸ்ட். கைவிடப்பட்ட மனிதன், கடவுளை இன்னும் அறியாத மனிதன், கடவுளை அறிந்து கடவுளை விட்டு தூரமாய் நிற்கிற மனிதன், இந்த உலகத்தின் பாவத்தில் சிக்கியுள்ள மனிதன், இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி அடைகின்ற மனிதன், இந்த உலகத்தின் எதிர்காலத்திற்காக பயந்து கொண்டிருக்கிற மனிதன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த குத்துயிராய் கிடக்கின்ற அங்கே அந்த மனிதனுக்கு சமமாகத்தான் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம் இருக்கு, அதுக்கு நடுவில் நான் போய் என்ன செய்ய முடியும், ஒருவேளை மற்றவர்களை நம்ம பார்க்கின்ற பார்வை நம்மிடம் இருப்பதோடு கூட அதை நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மாறாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்குரிய கிருபைகளை நமக்கு கூட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க போங்க, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன் என்று சொல்றார். நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த ஓமையில நம்ம காண்கிற முதல் காட்சி என்னவென்று சொன்னால், அந்த சமாரியன் ஃபர்ஸ்ட் ஹேட் அ விஷன், அவனுக்கு ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வை என்ன செய்தது என்று சொன்னால், சரியான மனிதனை அவன் கண்டுபிடித்தான். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட சரியான மக்களை கண்டுபிடிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அதே வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அவனை கண்டு மனதுருகினான். கம்பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவாஞ்சலிசம். மனதுருக்கம் தான் சுவிசேஷத்தினுடைய உயிர் நாடியாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர் மனதுருகினார், ஜனங்களை பார்த்தவுடன் மனதுருகினார், உடைந்து போன நிலையில் உள்ளவர்களை பார்த்து மனதுருகினார். உண்மையான மனதுருக்கம்தான் உண்மையான சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகின்ற மிக மிக பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்லலாம். மிகவும் பலனுள்ள ஒரு ஆயுதம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகணும்னா அதற்கு அடித்தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனதுருக்கம் தான். ஒரு மனதுருக்கம் இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது, முழு மனதோடு எதிலுமே இன்வால்வ் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம உதவி செய்யணும் நினைச்சாலும் அதற்கு முதல் நம்முடைய மனதில் என்ன இருக்கணும், அந்த உருக்கம் வர வேண்டும். சரி, இவனுக்கு நான் செய்வேன் அல்லது இவனுக்கு என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்ம சுவிசேஷம் மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்க தவறி விடுகிறோம் என்று சொன்னால், மற்றவர்களை குறித்த மனதுருக்கம் நம்மிடத்தில் இல்லை. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவனும் நித்திய வாழ்விற்குள் வர வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நீங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் வரவில்லை. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான், ஒரு மனிதன் குத்துயிராய் கிடப்பதை கண்டவுடன் மனதுருகினான். அதேபடியாக ஆசாரியன் சென்றான், அதேபடியாக ஒரு லேவியன் சென்றான். ஆசாரியனுக்கும் லேவியனும் அவனை கண்டு வேறு அந்த வழியாய் போகிறார்கள். ஆனால் இந்த மனிதன் அவனை கண்டவுடன் மனதுருகினான். இன்னைக்கு கடவுளால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே மனதுருக்கம் அவசியமாக இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப ரொம்ப பயன்படுத்த வேண்டும் மனதுருக்கம். மூணாவது காரியம் இந்த 34வது வசனம் பாருங்க, கிட்ட வந்தான். அடுத்த காரியம், வி ஹாவ் டு அசோசியேட் வித் தெம்செல்ஃப். உலகத்தின் பாடு உள்ள மனிதனோடு நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அந்த இணைத்து கொள்ளாம நம்மளால் என்ன செய்ய முடியாது, மீன் பிடிக்க முடியாது. அதாவது பழமொழி சொல்லுவாங்க, கால் நனையாம மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா கால் நனையாம நம்ம மீன் பிடிச்சா எத்தனை மீன் பிடிப்போம், ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு இருப்போம். அதனால வீட்டில் குழம்பு வராது. பெரிய அளவில் மீன் பிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம், கடலில் இறங்கி போய் வலை போடணும். அதே போலத்தான் இங்கே இந்த மனிதன் என்ன செய்கிறான், அவனை பார்த்தவுடன் மனதுருகினா, மனதுருகி அப்படியே போகலை. இன்னைக்கு நிறைய பேர் மனதுருகிட்டு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, என்ன பண்ணது பாவம், அவங்க இந்த குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்தான், கிட்ட வந்தான். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற மனிதன் முதலாவது என்ன செய்யணும், நாம் மற்றவர்களுக்கு அருகில் செல்ல வேண்டும். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. இயேசுவானவருக்கு யாரெல்லாம் நண்பர்கள் இருந்தா தெரியுமா, ஆயக்காரர்கள் இருந்தாங்க, பாவியான மக்கள் இருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் என்ன செய்வார், தனியாக நின்று அநேகரோடு பேசுவார். அதெல்லாம் பார்த்து மக்கள் சொன்னாங்க, இவர் பாவியான மக்கள் எல்லாம் நண்பராக வச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டுடைய நோக்கம் என்ன, எல்லா மக்களையும் தன் பக்கமாக கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களோடு கூட ஒரு நல்ல உறவை உண்டாக்கினார். நம்முடைய கடவுளை அறியாத ஒரு நண்பர் நம்ம இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்காக சந்தோஷப்படணும். ஆனால் சந்தோஷப்பட்டுட்டு அவங்கள நம்ம கடவுளுக்குள்ள கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அந்த மனிதர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சமயம் வாய்க்கும் போதெல்லாம் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். எப்படி சொல்லலாம்னா, நம்ம வார்த்தையில் சொல்ல வேண்டியதில்லை, கிரியைகளில் என்ன செய்யலாம், அவர்களுக்கு சொல்லலாம். இந்த நல்ல சமாரியன் அந்த மனிதனை பார்த்து என்ன சுவிசேஷம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க, அவன் ஒன்றுமே சொல்லலை. அவனை பக்கத்தில் வந்தான் பாருங்க, அவன் பக்கத்தில் வந்ததே அந்த மனிதனுக்கு கிடைத்த முதல் வெற்றி, அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த அங்கே அங்கேயே ஆரம்பமாயிருச்சு. அந்த மனிதன் குத்துயிராக கிடக்கிறான், அவன் நினைக்கிறான் பார்த்துட்டே இருந்திருப்பான், ஆசாரியனும் போனான் லேபியனும் போனான், ஆனால் சமாரியன் வந்தான். ஒருவேளை இவன் கீழே விழுந்து கிடக்கிறவன் ஒரு யூதன். அவன் நினைச்சிருக்கலாம், இவனுக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லையே, சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இல்லாத மனிதன். ஆனால் அவன் வந்தான். ஒருவேளை நாமும் தேவனை அறியாத மக்களோடு பழக வேண்டும். தேவனுக்காக அவர்களை வெற்றி, அவர்களை கொண்டு வருவதற்காக, அவர்களை வெற்றி பெறுவதற்காக பலர் தேவனை இந்த வழியில் கொண்டு வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட உறவுகள் மூலமாக ஒரு நல்ல நண்பனாக பழகி. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட? என்னுடைய டீச்சர் அல்லது என்னுடைய நண்பன் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். உலகத்தில் அதிகமான ரட்சிப்பு இந்த வழியில் தான் வருகிறது. எனவே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவன் கிட்ட வந்தான். அடுத்தவன் என்ன செய்தான் பாருங்க, அந்த வசனம் 34 வசனம், அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தான். இங்க எண்ணெய் அப்படின்னு சொன்னா அபிஷேகத்தின் அடையாளம். அதாவது எண்ணெய் எதற்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒருவனை அபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் எண்ணெயை பயன்படுத்துவார்கள். நம்ம அங்கே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுதும் சரி, அங்கே எல்லா இடத்திலும் எண்ணெயை பயன்படுத்துகிறான். இவனும் என்ன செய்கிறான், இந்த எண்ணெயை எடுத்து முதலாவது அவன் காயங்களில் ஊற்றுகிறான். இந்த எண்ணெய் தேவனுடைய ஆவியினுடைய அடையாளமாக இருக்குது. சுவிசேஷத்தை ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுப்பதற்கு முன்பதாக தேவனுடைய வல்லமையை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். நான் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார், அவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் செயல்பட வல்லமை உள்ளவர் என்பதை தான் நம்ம கொடுக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருப்பார், நீங்க என்ன செய்யலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம். அப்போ இந்த வசனத்தின்படி இவன் என்ன செய்கிறான், அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். ஆண்டவர் அதை சீடனுக்கு மிக அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பரிசுத்தால் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், அப்புறம் எனக்கு சாட்சியா இருப்பீங்க, நீங்கள் அந்த நான் விட்டு சென்றதை நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த உலகத்துல கொண்டு செல்லுவீர்கள், அறிவிக்கின்ற பணி. அப்ப இவன் என்ன செய்கிறான், தன்னிடம் இருந்த எண்ணெயை திராட்சை ரசத்தையும் அவனுக்கு என்ன செய்கிறான், எண்ணெயை அவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறான். எண்ணெய் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே ஒரு நம்ம ஊர்களெல்லாம் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு எண்ணெயை போடுவாங்க. எதுக்காக, அது சீக்கிரமாக ஆறச் செய்கின்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதே போல தான் தேவ ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, சரீரப்பிரகாரமான பலவீனம் மாத்திரமல்ல, ஆத்துமாவில் ஏற்படுகிற மன உளைச்சல்கள், மனிதனுடைய ஆத்துமாவில் ஏற்படுகிற பலதரப்பட்ட வியாதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தான் சுகப்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் தேவன் தேவ வல்லமையினால் மனிதனை சுகப்படுத்துகிறான். அடுத்த காரியம் என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் எண்ணெய் போட்டான், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் பார்த்து காயங்களை கட்டுகிறான். அடுத்த காரியம் அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அங்கே திராட்சை ரசம் அது எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டால், பியூரிஃபிகேஷன், சுத்திகரிக்கப்படுதலின் அடையாளம். ஸோ இந்த திராட்சை ரசத்தை கொண்டு அவன் என்ன செய்கிறான், அந்த அவனுடைய காயங்கள் எல்லாம் பூசுகின்றான். திராட்சை ரசம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த காயங்களில் இருக்கின்ற அழுக்கு, அந்த காயங்களில் இருக்கின்ற தேவையில்லாத பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்கிறது. ஒருவேளை இந்த திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்னு இயேசு சொல்கிறாரு, அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாய் ஆண்டவர் நமக்கு அவருடைய திராட்சை ரசத்தை நமக்கு கொடுத்து போட்டிருக்காரு. அப்போ அந்த திராட்சை ரசமாக தேவனுடைய ரத்தம் எப்படி செயல்படுகிறதோ, தேவனுடைய ரத்தம் என்ன செய்கிறது, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பாவ சாபங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறதா இருக்குது. ஸோ இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா பாவ சாபம் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ன செய்யப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அதைதான் இந்த சமாரியன் என்ன செய்கிறான், அங்கே திராட்சை ரசத்தினால் அவனை என்ன செய்கிறான், சுத்திகரிக்கின்றான். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலையில் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. மனிதனுக்குள்ள எத்தனையோ விதமான பாவங்கள், எத்தனையோ விதமான கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். திராட்சை ரசத்தினால் எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்பட வேண்டும். அதோடு கூட அங்கே முடிந்து விடவில்லை, அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவனை சுத்திகரித்து அவனை என்ன செய்கிறான், அவனுக்கு காயங்களை எல்லாம் கட்டுகின்றான். அந்த காயங்கள் எல்லாம் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய், தேவனுடைய ரத்தத்தின் மூலமாய் மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் வேத வசனத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய ஆரம்பிப்பான், பலப்பட ஆரம்பிப்பான். அடுத்த காரியம் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அதே 34 வசனம், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டான். இப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூஷன், சுவிசேஷம் என்பது தொடர் நிலையில் இருக்க வேண்டும். ஒரு நாள் சுவிசேஷம் அல்ல, ஒரே ஒரு சூழ்நிலைக்குரிய சுவிசேஷம் அல்ல, அது ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு நாள் ஜெபம் பண்ண, ரெண்டு நாள் ஜெபம் பண்ண, அதோட நம்ம விட்டுறோம். ஒரு வாட்டி சுவிசேஷம் சொல்றோம், ரெண்டு வாட்டி சொல்லி பார்க்கறோம், அப்புறம் விட்டுறோம். அப்படி அல்ல. இந்த மனிதன் என்ன செய்கிறான், அந்த மனிதனை தன் வாகனத்தில் ஏற்றி கொள்கிறான். தன்னோடு கூட என்ன செய்கிறான், அவனை தூக்கி கொண்டு அங்கிருந்து என்ன செய்கிறான், அவனை எடுத்துட்டு போறான். அவனை கொண்டு போய் ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அது என்னன்னா, ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விட்டான். ஏன்னா சத்திரம் என்ன செய்யும், அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கும், அவனுக்கு தேவையான மருத்துவம் அங்கே கிடைக்கும், அவனுக்கு தேவையான முதல் உதவி மாத்திரம் அல்ல, அவனுக்கு தேவையான சகல சிகிச்சையும் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை நீங்களும் நான் என்ன செய்யணும், கொண்டு வந்து திருச்சபை என்கின்ற அந்த சத்துரத்துல நாம் இணைக்க வேண்டும். திருச்சபை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சபை ஒரு மனிதனை பல கோணங்களில் அவனை உருப்படுத்தும். அவனுடைய சரீர பலவீனத்துக்காக, அவனுடைய ஆவிக்குரிய பலத்திற்காக, அவன் எல்லா விதத்திலும் அவன் தன்னை என்ன செய்வது, வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை சூழலை மாற்றிக்கொள்வதற்கு திருச்சபையானது என்ன செய்யும், அங்கே இருக்கிற ஐக்கியமும், அங்கே இருக்கிற பகிர்ந்து கொடுத்தலும், அங்கே இருக்கிற நம்பிக்கை, அங்கே இருக்கிற சாட்சிகள் அந்த மனிதனை என்ன செய்யும், பலப்படுத்தும். இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கே போகாமல் நல்ல கிறிஸ்தவங்களாக நாங்கள் இருக்கிறோன்றாங்க. உண்மையிலே மிகப்பெரிய தப்பு. ஏனென்று சொன்னால் திருச்சபைக்கு போகாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் திருச்சபையில் தான் தேவன் என்ன செய்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். திருச்சபையில் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், விட்டு கொடுத்தலை கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர்களோடு இணைந்து நடக்க கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர்கள் விசுவாசத்திலிருந்து நம்முடைய விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர்களோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் எங்க தராரு, திருச்சபைக்குள்ளாகத்தான் வைத்திருக்கிறார். அதனால்தான் வேதத்துல நம்ம பார்க்கின்ற காட்சி என்னன்னா, ஆதி திருச்சபையெல்லாம் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் எங்க வந்து சேர்ந்தாங்க, திருச்சபையில வந்து சேர்ந்தாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் அப்படி நீங்க நீ ரட்சிக்கப்பட்ட நிவாடி போ அப்படின்னு சொல்லி யாரையும் அனுப்பிவிடவில்லை. இந்த மனிதன் அவனுடைய காயங்களை கட்டுறான், அவனுக்குரிய எல்லாவற்றையும் செய்தான், அதோடு அவன் நிறுத்திவிடவில்லை. அங்கிருந்து சுவிசேஷம் எங்க வருது பாருங்க, அவனை கொண்டு வந்து சரியான இடத்தில் ஒப்படைத்தான். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு தேவையான உபதேசத்தை நான் மாத்திரம் கொடுத்துட்டே இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ரகசியமாகவே அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ரகசியமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சுவிசேஷத்தை அறிவித்தவுடன் அவனை ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆலயத்தில் தேவன் என்ன செய்வார், அவனுக்கு தேவையான கிருபைகளை தந்து அவனை மென்மேலும் வளர்வதற்கு உதவி செய்வார். கடைசியாக அவன் என்ன செய்தான் பாருங்க, 35 வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து, மறுநாள் அந்த நாள் முழுவதும் எங்க இருந்தான், அவனோட கூட இருந்தான். அப்போ முதல் நாள் அவனை கண்டுபிடிச்சான், அந்த முதல் நாள் முழுவதும் யாருக்காக செலவு பண்ணான், அந்த குத்துயிராய் கிடந்த மனிதனுக்காக தன்னை என்ன செய்தான், செலவு பண்ணான். செலவு அவனுடைய நேரம், அவனுடைய அவன்கிட்ட இருந்த பணம், அவனுடைய திறமை, அவங்ககிட்ட இருந்த எண்ணெய், அவங்ககிட்ட இருந்த எல்லாவற்றையும் பயன்படுத்திட்டு கடைசியா அடுத்த நாள் அங்க போகும்போது என்ன பண்றான் பாருங்க, அவனுக்குரிய தொடர் தேவைகளுக்குரியதையும் கொடுத்து விடுகிறான் பாருங்க. மறுநாளில் அவன் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது உனக்கு அதை உனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இப்போ அவனுடைய வேலை செய்யறதுக்கு அவன் புறப்படும் போது அவன் தன் விட்டு அங்கே கொண்டு வந்த மனிதனை உரிய உதவி செய்து விட்டு கடந்து போகிறான். சுவிசேஷம் எவாஞ்சலிசம் நீட்ஸ் மணி. நம்ம மேலை நாட்டு மிஷினரிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவன் அந்த சுவிசேஷம் அறிவிக்க வந்தவங்க என்ன செய்தாங்க, நிறைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தார்கள், மக்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்தார்கள். அதற்கப்புறம் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொன்னாங்க, அவர்களை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நிறைய சாட்சியங்களை ஏற்படுத்தினார்கள். ஸோ இந்த நல்ல சமாரியன் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், கடைசியாக தன்னிடம் இருந்ததையும் கொடுத்து விட்டு போகிறான். அதுதான் த ப்ரொவிஷன். ஸோ த காஸ்பல், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வி நீட் நாட் ஓன்லி எவாஞ்சலிசம், ஓன்லி என்ன சொல்றது, வார்த்தையோடு கூட நிறுத்தி விடாமல் we need to spend some money also. நம்மிடம் இருப்பதை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்துதல் தான் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால் நல்ல சமாரியனாய் மாறுகிறது. நல்ல சமாரியன் ஒரு நல்ல சுவிசேஷகனாய் மாறினான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவனிடம் ஒரு தரிசனம் இருந்தது, ரெண்டாவது அவன் மனதுருக்கமுடையவனாய் இருந்தான், மூணாவது அவன் அந்த மனிதனை கண்டவுடன் அவனோடு கூட தன்னை இணைத்து கொண்டான், நான்காவது அவனை அபிஷேகம் பண்ணினான், ஐந்தாவது அவனை சுத்திகரித்தான், ஆறாவது அவனை தொடர்ந்து அவனுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தான், அவனோடு தங்கியிருந்தான். நிறைவாக அவனுக்குரிய தேவையை அவன் உணர்ந்து என்ன செய்தான், உதவி செய்தான். இன்னைக்கு நல்ல சுவிசேஷம் இந்த உலகத்தில் இன்றைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏழு காரியத்தை நீங்களும் நானும் கண்டிப்பாக செய்யணும். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஈஸியாக ஆண்டவர் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். எனவே இந்த உவமையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறேன்னா, நான் ஒரு நல்ல பிறன் அல்லது நல்ல ஒரு ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த சமாரியன் நல்ல சமாரியனாய் எப்படி மாறினான் அப்படின்னா, அவன் கிரியை, அவனுடைய இரக்கம், அவன் காண்பித்த அந்த நல்ல குணாதிசயம் அவனை நல்ல சமாரியனாய் மாற்றியது. ஒருவேளை இப்படிப்பட்ட இரக்கத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் அப்படிப்பட்ட இரக்கத்தோடு கூட நடந்து போகும் பொழுது நாமும் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக சந்திக்க முடியும். கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.